إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب زدني علما رب اشرح لي صدري கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, இந்த முஹல்லாவுடைய ஜமாத்தார்களே, முக்கியஸ்தர்களே, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலாவிடத்தில் உங்கள் அனைவருக்காகவும் எனக்காகவும் எல்லா முஸ்லிமான சகோதர சகோதரிகளுக்காகவும் நல்ல துவாக்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இம்மை மறுமையின் நன்மைகளை தருவானாக, நமது பாவங்களை மன்னிப்பானாக, நல்ல முடிவை தருவானாக, நல்ல வாழ்க்கையை தருவானாக. அல்லாஹுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற அல்லாஹுடைய நல்லறியார்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சபைக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தீவிரவாதம் தீர்வாகுமா? இன்று நமது முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி பொதுவாக பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் தனி நபர் மூலமாகவும் அல்லது ஊடகங்கள் மூலமாகவும் செய்தி துறைகள் மூலமாகவும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே தீவிரவாதம் பரவுகிறது. அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் அதிகமாக மார்க்கத்தை பற்றி பேசுவது. எப்படி பரப்புகிறார்கள்? ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய பற்றுடையவனாக இருப்பது, கவனியுங்கள், ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய பற்றுடையவனாக இருப்பது, மார்க்கத்தில் ஈடுபாடு உடையவனாக இருப்பது, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வது, மார்க்க பிரச்சாரம் செய்வது, அதுபோன்று மார்க்க பிரச்சாரம் நடக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு, இஸ்லாமிய அழைப்பு மையங்களுக்கு செல்வது பலரை தீவிரவாத செயலுக்கு இழுத்துச் செல்கிறது என்பதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி சில ஊடகங்கள், செய்தித்துறைகள், சில தனி மனிதர்கள், ஏன் சில நாடுகளே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தீவிரவாதம் என்ற முத்திரையை முஸ்லிம்கள் மேல் குத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில், முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய மார்க்கத்தில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாலிபர்களை நாம் எப்படி உருவாக்குகின்றோம், நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நமது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய அறிவை, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி உள்ள விளக்கத்தை நாம் எந்த அளவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், இவற்றை பற்றி நாம் இங்கே பேசியாக வேண்டும். அதற்கு பிறகு இன்றைய நம்முடைய வாலிபர்கள் சிலருடைய தவறான புரிதலுக்குரிய விளக்கங்களை கொடுத்து இந்த பழிச்சொல்லிலிருந்து, இந்த குற்றச்சாட்டிலிருந்து வழி தவறிய வாலிபர்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமது சமுதாயத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களின் மீதும் இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாம், இந்த தீன், இந்த தீனை சொல்லப்போனால் பெரும்பாலான முஸ்லிம்களே இன்னும் சரியாக புரியாமல் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இந்த தீன், இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து கொடுத்த, இறை தூதர்கள் மூலமாக கொடுத்த, உலக மக்களுக்காக கொடுத்த, மனித சமுதாயத்துக்காக கொடுத்த இந்த தீன், இதனுடைய அடிப்படை அஸ்திவாரமே, இதனுடைய அடிப்படை சமூகவியல் அஸ்திவாரமே நீதம் என்ற கொள்கையின் மீது அமைக்கப்பட்டது. இஸ்லாம் என்றால் அதற்கு நீதம், நீதம் இருந்தால்தான் இஸ்லாம். அநியாயத்தை இஸ்லாம் என்று சொல்லப்படாது. அநியாயத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வகையிலே இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய கொள்கைகளை விட, ஏனைய சமயங்களை விட, ஏனைய மத கோட்பாடுகளை விட சத்தியமிட்டு சொல்லலாம், உறுதியிட்டு சொல்லலாம், மிஞ்சித்தான் இருக்கிறது, உயர்ந்துத்தான் இருக்கிறது. நீதத்தை பற்றி அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட அளவுக்கு வேறு எந்த கொள்கையிலும் சமயத்திலும் வலியுறுத்தப்படவே இல்லை. அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதம் அல் குர்ஆன் சூரத்துல் நஹல் 16வது அத்தியாயம் 90வது வசனம் கூறுகிறான், பாருங்கள். இன்ன அல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வஈதாஇ தில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يَعِظُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. உலக சமுதாயங்களுக்கு மத்தியிலே நிம்மதி, பரஸ்பர அன்பு, சமூக ஒற்றுமை நிலவ வேண்டுமென்றால் இந்த மூன்று கட்டளைகளை அவர்கள் கடைபிடித்து அல்லாஹ் தடுத்த மூன்று விஷயங்களை விட்டு விலகிக் கொண்டால் உலகத்தில் நிம்மதி, ஒற்றுமை, பரஸ்பர அன்பு கண்டிப்பாக நிலவும். இன்றைய உலகத்தின் அமைதி இன்மைக்கு காரணம் இந்த மூன்று விஷயங்கள் இல்லாமை, அல்லாஹ் தடுத்த மூன்று விஷயங்கள் பரவியிருப்பது, அல்லாஹ் ஏவிய மூன்று விஷயங்கள் சமுதாய மக்களுக்கு மத்தியில் குறைந்து விட்டன. ஏன் இல்லை என்றே சொல்லுகின்ற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது. அல்லாஹ் தடுத்த மூன்று விஷயங்கள் மலிந்து விட்டன. அன்பானவர்களே, அல்லாஹ் அப்படி என்ன கட்டளை இடுகின்றான்? நிச்சயமாக அல்லாஹ் நீதத்தை கட்டளையிடுகிறான். இன் அல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நீங்கள் நீதமாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறான். நீதம், நேர்மை. எப்படி நீதம், நேர்மை? அந்த நீதம் வலவ் அலா அன்ஃபுஸிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன், உனக்கே எதிராக இருந்தாலும் சரி, உனது பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உனது நெருக்கமான உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீ நீதமாக நடக்க வேண்டும். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் சமூகவியலுடைய கண் நீதம், பாகுபாடற்ற நீதம். வேண்டியவர், வேண்டாதவர், செல்வந்தர், ஏழை, வெள்ளையர், கருப்பர், எஜமானர், அடிமை, இப்படி எவ்விதமான பாகுபாடும் இல்லாமல் நீதி அடிப்படையில் மட்டுமே மனிதர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்க வேண்டும் என்று இறைவன் இறை தூதர்களுக்கு கட்டளையிட்டான். ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு பிரச்சனை, ஒரு பெண் திருடி விடுகிறார்கள். மார்க்க சட்டப்படி திருடிய மனிதரின் கையை துண்டிக்க வேண்டும், மணிக்கட்டு வரை அவருடைய வலது கையை துண்டிக்க வேண்டும். இதுதான் உலகத்தில் சட்டமாகவே இருக்க வேண்டும். அப்போதுதான் திருட்டை ஒழிக்க முடியும். இந்த சட்டம்தான் அரபு நாட்டில் மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லோருக்கும் நாம் சொல்ல வேண்டிய சட்டம். ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டுமுள்ள சட்டம் அல்ல. ஒரு சமுதாயத்தில் திருடு இல்லாத சமுதாயமாக அந்த சமுதாயம் நிம்மதியோடு வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னால், அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த சட்டம் பின்பற்றப்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம். சரி, ஆனால் அந்த திருடிய பெண்ணோ கொஞ்சம் வசதியான பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கள் கொஞ்சம் சிபாரிசு செய்து வேறு ஏதாவது தண்டனையை கொடுத்து இந்த பெண்ணை கைவெட்டுகின்ற இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க வைத்து விடலாம் என்பதாக ஆலோசனை செய்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான பிரியமான ஒரு தோழரை அழைத்து வந்து, நீங்கள் ரசூலுல்லாஹி விடத்திலே இது விஷயமாக சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் சிவந்து விடுகிறது, கோபப்படுகிறார்கள். கருணையும் அன்பும் சாந்தியும் இரக்கமும் அடக்கமும் உள்ள அந்த நபி அவர்களது முகம் மாதுளையின் விதைகளை முகத்திலே தூவினால் எப்படி இருக்குமோ அதுபோன்று கோபத்தால் சிவந்து, தன்னிடத்திலே சிபாரிசு செய்ய வந்த அந்த தோழரை பார்த்து கேட்கிறார்கள், அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதுதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டங்களில் ஒரு சட்டத்தில் நீ என்னிடத்தில் சிபாரிசுக்கு வருகிறாயா என்று கேட்டு, பிறகு சொன்ன வார்த்தையை கேளுங்கள். உலக மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அன்பானவர்களே. நம்முடைய தூதர் யார், அவருடைய மகிமை என்ன, ஏன் அவருக்காக நாம் இன்று உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறோம், நமது உயிரை விட அந்த தூதரை ஏன் நேசிக்கிறோம், தலைவராக இருப்பதற்கு அவர் ஒருத்தர் தான் தகுதியானவர், வழிகாட்டியாக இருப்பதற்கு அவர் ஒருவருக்குத்தான் முழுமையான தகுதி இருக்கிறது என்று ஏன் ஆணையிட்டு உறுதியிட்டு சவால் விட்டு சொல்கிறோம். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை அடுத்து கேளுங்கள். சொன்னார்கள், தோழர்களே, இப்போது திருடி இருக்கின்றாலே பெண், அந்த பெண்ணுடைய பெயர் ஃபாத்திமா, இந்த ஃபாத்திமா அல்ல, எனது மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளது கையை நான் வெட்டியிருப்பேன். லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மத் சரகத் லகத்அத்து யதஹா. இதுதான் நீதம் அன்பானவர்களே. யாராக இருந்தாலும் இறை சட்டத்தின்படி பாகுபாடு பார்க்காமல், பாரபட்சத்தை பார்க்காமல், நிற இன மொழி எந்த சமுதாய அந்தஸ்தோ தாழ்வோ எதையும் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய சட்டம் நீதமாக நேர்மையாக அமல்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை சொல்லிச் செல்வோம். எப்போதெல்லாம் சமுதாயத்திலே சிறுபான்மை மக்களின் மீது அநியாயங்களும் அக்கிரமங்களும் அடக்குமுறைகளும் கட்டவிழ்த்து விடப்படுகின்றனவோ, அங்கே சிறுபான்மை மக்களில் சிலர் இந்த தீவிரவாதத்தை நோக்கி போவது தவிர்க்க முடியாத ஒரு இயற்கை சம்பவமாக மாறிவிடுகிறது. அது இன்றைய வரலாறில் மட்டுமல்ல, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, வேதங்கள் இறக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலிருந்து, இறை தூதர்கள் வந்து கொண்டிருந்த காலத்திலிருந்து நடக்கின்ற சம்பவம். அன்பானவர்களே, அங்கே மக்களுக்கு நீதமாக நேர்மையாக பரஸ்பர உணர்வோடு புரிந்துணர்வோடு விட்டு கொடுத்து அவரவருடைய கொள்கைக்கு சமயத்திற்கு மதிப்பு மரியாதை அளித்து சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டு மனிதர்கள் நீதமாக நேர்மையாக நடத்தப்படவில்லை என்று சொன்னால், மனிதனின் ஆழ் மனதிலே புதைந்திருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி, அந்த கோபம் குரோதமாக மாறி அவன் பழிவாங்க துடிப்பான். அப்படி வரும்போதுதான் இந்த தீவிரவாதம் என்பது உருவாகிறது. எனவேதான் உலக அமைதிக்கு, கவனியுங்கள், உலக அமைதிக்கு எப்படி உடல் ஆரோக்கியத்திற்கு கேன்சர் ஒரு பயங்கரமான ஒரு நோயோ, இன்னும் பரவக்கூடிய உயிர்கொல்லி நோய்கள் எத்தனை இருக்கின்றனவோ, அவற்றை விடவெல்லாம் தீவிரவாதம் என்பது மிக பயங்கரமானது. ஒரு சமுதாயத்துக்கு மத்தியிலே தீவிரவாதம் பரவிவிட்டால், ஒரு நாட்டிலே தீவிரவாதம் பரவிவிட்டால் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. அரசாங்கம் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் சக மனிதர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. வெளியிலே சென்றவர் திரும்பி வருவாரா, பள்ளிக்கு சென்றவர்கள் திரும்புவார்களா, வேலைக்கு சென்றவர்கள் திரும்புவார்களா,
பஜாருக்கு காய்கறி கடைக்கு சென்றவர்கள் திரும்புவார்களா? இந்த பாருங்கள், மார்க்கெட்டிலே பாம்பு அடிக்கிறது, பள்ளிவாசல்களிலே பாம்பு அடிக்கிறது, மஸ்ஜிதுகளிலே பாம்பு அடிக்கிறது, குழு மக்கள் குழுமி இருக்கக்கூடிய இடங்களிலே, மக்கள் அவர்களுடைய விழாக்களை கொண்டாடுகின்ற இடங்களிலே, எங்கு எப்போது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ உளவுத்துறைகள், எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டுகள், எத்தனையோ கண்டுபிடிப்புகள், எத்தனையோ கருவிகள், மனிதன் தன்னுடைய முழு சக்தியை செலவு செய்து இந்த தீவிரவாதிகளை ஒழிக்க வேண்டும், தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ முயற்சிகளை செய்தும் கூட அவர்களது முயற்சிகள் நாளுக்கு நாள் தோல்வியடைந்து வீணாகிக் கொண்டிருக்கின்றன. நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் நடந்து மனதை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றன, ரணப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, இதுதான் தீவிரவாதத்தினுடைய கோர முகம். இந்த தீவிரவாதத்தினுடைய கோர முகம் ஏன் பரவுகிறது, எங்கிருந்து உருவாகிறது? ஒரு மனிதன் அவனுடைய மத சுதந்திரம் பறிக்கப்படும் போது, அவனுடைய வாழ் உரிமை பறிக்கப்படும் போது, அவன் இனத்தால் அல்லது நிறத்தால் அல்லது மொழியால் அல்லது சமயத்தால் பாதிக்கப்படும் பொழுது அவனுள் இருக்கக்கூடிய குரோதம் பொங்கி எழுந்து அவனை ஒரு முரடனாக மாற்றுகிறது, அவனை ஒரு காட்டு மிராண்டித்தனத்திற்கு தள்ளுகிறது, பழிவாங்கும் உணர்வுக்கு தள்ளுகிறது. அந்த பழிவாங்கும் உணர்வுக்கு அவன் வரும்போதுதான் தனக்கு எதிராக இருப்பவர்கள் யார், தனக்கு பாதிப்பை கொடுத்தவர்கள் யார், தான் யாரால் பாதிக்கப்பட்டோம் என்பதையெல்லாம் பரிசீலனை பண்ணுவதற்கோ பாகுபடுத்தி பார்ப்பதற்கோ அவனுக்கு அங்கே நேரம் இல்லை. பிறகு ஷைத்தான் எதை அவனது உள்ளத்திலே ஊதுகிறானோ அதுவே அவனுக்கு இறை வழிகாட்டுதலாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே அன்பானவர்களே, இந்த நீதத்தை அல்லாஹு தஆலா சட்டமாக சொன்னான். உலக வரலாற்றிலே மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் ஆட்சி செய்யும் போது, உலக வரலாற்றிலே மக்கள் நிம்மதியாக வாழ்கின்ற அந்த ஒரு நர்வாக்கியத்தை சுபிட்சத்தை இழந்தார்கள் என்று சொன்னால், எப்போது இந்த உலகத்தை ஆளுகின்ற, உலகத்தை வழிநடத்துகின்ற இந்த உலகத்தின் கடிவாளம் முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடம் செல்லுகின்றதோ? அன்பானவர்களே, அதற்கு நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இன்றைய உலக வரலாற்றிலே எத்தனையோ இடங்களிலே முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். ஏன், இந்தியாவை எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள், இந்தியாவில் நாம் இருக்கக்கூடிய இந்திய நாட்டிலே எத்தனை ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள், 800 மேற்பட்ட ஆண்டுகள் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். எங்கேயாவது வகுப்பு கலவரங்களோ, முஸ்லிம்களுக்கு எதிரான தீவிரவாத பிரச்சாரங்களோ, அல்லது முஸ்லிம்கள் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் என்ற காரணத்தால் இங்கிருக்கின்ற மற்ற சமயத்தவர்கள் மீது அநியாயம் செய்தார்கள் என்றோ, ஆகவே ஆட்சி செய்ய வந்த முஸ்லிம் மன்னர்களே நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள் என்ற கோஷங்கள் எல்லாம் எங்கேயாவது வரலாற்றில் நடந்திருக்கிறதா, அப்படி எங்கேயாவது படித்திருக்கிறீர்களா? ஆனால் அதே நேரத்தில் வெள்ளையர்கள் இந்தியாவிலே ஆக்கிரமித்த அடுத்த சில ஆண்டுகளிலேயே வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை முஸ்லிம்களும் இந்துக்களும் இன்னும் எல்லா சமயத்தவர்களும் சேர்ந்து செய்தார்களே, என்ன காரணம்? அவர்களுடைய ஆட்சியில் உள்ள கோளாறினால் அல்ல, அவர்கள் மக்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்கவில்லையா, மக்களுக்கு ரயில் பாலங்களை அமைத்துக் கொடுக்கவில்லையா, சாலைகளை அமைத்துக் கொடுக்கவில்லையா, கல்லூரிகளை அமைத்துக் கொடுக்கவில்லையா, மருத்துவமனைகளை அமைத்துக் கொடுக்கவில்லையா? இல்லை அன்பானவர்களே, இவற்றுக்கெல்லாம் மேலாக அவர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டன, அவர்களுடைய கொள்கைகள் பாதிக்கப்பட்டன, மனிதர்கள் பாகுபடுத்தி அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள், மனிதனுடைய உரிமை சுய கண்ணியம் தன்மானம் பாதிக்கப்பட்டது. அதனால்தான் அவர்களிடமிருந்து இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த சுதந்திர உணர்வு இன மொழி சமயத்திற்கு அப்பாற்பட்டதாக ஒவ்வொரு இந்தியனுடைய உள்ளத்திலும் தோன்றி அதுதான் விடுதலை போராட்டமாக வெடித்தது. அன்பானவர்களே, நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்றைய நமது முஸ்லிம் மக்களுக்கு நாம் இதை உணர்த்த வேண்டும். அல்லாஹு தஆலா நீதத்தின் அடிப்படையிலே நமது மார்க்கத்தை வைத்திருக்கிறார். இங்கே பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆன கௌமின், ஒரு கூட்டத்தின் மீது அவர்கள் உங்களுக்கு செய்த அநியாயங்கள் அக்கிரமங்களால், ஒரு கூட்டத்தின் மீது அவர்கள் உங்களுக்கு செய்த அநியாயங்கள் அக்கிரமங்களின் காரணமாக அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம். எப்படி அழகாக சொல்கிறான் பாருங்கள். சில நேரங்களிலே இப்படி நமக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், நம்முடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய வழிபாட்டு உரிமை பாதிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய தொழில் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் பலவிதமான இன்னல்களுக்கும் சிரமங்களுக்கும் நாம் ஆளாக்கப்பட்டிருக்கலாம். இதனால் நமக்கு இந்த சிரமத்தை கொடுத்தவர்கள் மீது வெறுப்பு வருவது ஒரு இயற்கை, தவிர்க்க முடியாத ஒன்று. அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லிம்களே, அந்த வெறுப்பு உங்களை அநியாயக்காரர்களாக மாற்றிவிட வேண்டாம். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், وَلَا يَجْرِمَنَّكُمْ شَنَآنُ قَوْمٍ عَلَىٰ أَلَّا تَعْدِلُوا. ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, குரோதம், பகைமை, நீங்கள் அநியாயம் செய்வதற்கு, நீதத்தை தவறுவதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். اِعْدِلُوا, நீதமாக இருங்கள். هُوَ أَقْرَبُ لِلتَّقْوَىٰ, அதுதான் நிறைவேற்றத்திற்கு மிக நெருக்கமானது, அதுதான் தக்குவாவுக்கு நெருக்கமானது. உன்னுடைய தொழுகை மட்டுமல்ல, நீ ஒரு இறையச்சம் உள்ள நல்லவனாக ஆகுவதற்கு பொது வாழ்க்கையில் நீ நடந்து கொள்ளக்கூடிய அந்த நீதம், அந்த நேர்மை. ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹ் ஷுஹதா பில் கிஸ்த். மூமின்களே, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதத்திற்கு சாட்சி சொல்பவர்களாக, அல்லாவுக்காக நீதத்தை நிலைநிறுத்துபவர்களாக, நீதத்துக்கு கட்டுப்படுபவர்களாக இருங்கள். ஆகவே முஸ்லிம்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை நீதம், இதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த நீதத்தின்படி ஆட்சி நடக்குமே ஆனால், நீதம் பேணப்படுமே ஆனால், தீவிரவாதத்தை அடியோடு ஒழித்து விடலாம், வேரோடு அறுத்து விடலாம். தீவிரவாதத்தின் எண்ணமே தோன்றாத அளவுக்கு சமுதாய மக்களை நாம் பாதுகாத்து விடலாம். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் இங்கே பாருங்கள், இந்த மார்க்கம் தோன்றிய காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஆட்சி செய்கிறார்கள். அங்கே முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒப்பந்தங்கள், யார் என்ன செய்ய வேண்டும், யார் எதை செய்யக்கூடாது, என்னென்ன உரிமைகள், என்னென்ன கொடுக்கல் வாங்கல், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அத்தனை ஒழுக்கங்களும் அங்கே எழுதப்பட்டு பின்பற்றப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களில் ஒருவர் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா என்ற தோழரை ஹைபர் பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஹைபர் இன்று சவுதி அரேபியாவிலே மதினாவிலிருந்து ஏறத்தாழ ஒரு 400-500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பகுதி. அங்கே யூதர்கள் யகூதிகள் இருக்கிறார்கள், ஜூஸ் விவசாயம் செய்து கொண்டு. அவர்களிடத்தில் அரசாங்கத்துக்குரிய டாக்ஸ், அந்த வரியை வசூல் செய்து வருவதற்கு அனுப்புகிறார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா அங்கே சென்றவுடன் அந்த யூதர்கள் அப்துல்லா இப்னு ரவாஹாவை தனியாக அழைத்து வந்து, உங்களை நாங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்கிறோம், உங்களுக்கு நாங்கள் அப்படி இப்படி என்று ஏதாவது திருகங்கள், தீனார்கள், மற்ற விஷயங்களை கொடுத்து கவனிக்கிறோம், நீங்கள் எங்களுடைய விளைச்சல்களை குறைவாக மதிப்பிட்டு குறைந்த டாக்ஸை வசூல் செய்து கொள்ளுங்கள், மற்றபடி உங்களுக்கு தேவையாக நாங்கள் உங்களை கவனித்துக் கொள்கிறோம் என்பதாக சொல்கிறார்கள். இங்கே பாருங்கள், அந்த அரபு மக்களுக்கு மத்தியிலே யூதர்கள் மைனாரிட்டியாக வாழக்கூடிய மக்கள். இங்கே அப்துல்லா இப்னு ரவாஹா தன்னந்தனியாக அவர்களிடத்தில் டாக்ஸ் வாங்குவதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்த வரலாற்றிலே தங்க எழுத்துகளால் பதியப்பட வேண்டிய வார்த்தை. இந்த நீதம் தான் சமுதாயங்களுக்கு மத்தியிலே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சமுதாயத்தை, ஆட்சியாளர்களை, அதிகாரிகளை வார்த்தெடுக்கிறது. இந்த லஞ்சம், கையூட்டு, இந்த அல்லாஹ்வின் கோபத்திற்குரிய செயல்கள் தான் மனித சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இன்று நீதம் விலை பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த நீதம் சமுதாய மக்களுக்கு மத்தியில் செல்வம் காசு பணம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் நீதம் சாட்சி. அளவுக்கு நீதத்தின் அஸ்திவாரம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் உள்ள குழப்பங்களுக்கு காரணம். சட்டம் பின்பற்றப்பட்டு பாகுபாடு இல்லாமல் அந்த சட்டம் பின்பற்றப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, எந்த குழப்பத்துக்கும் சமுதாயத்திலே வழி இருக்காது. இங்கே பாருங்கள், இப்னு ரவாஹா சொல்கிறார், யூதர்களே கவனமாக கேளுங்கள், எனக்கு ஆசை கொடுக்கிறீர்கள், என்னை இப்படி அப்படி என்றெல்லாம் கவனித்துக் கொள்வேன் என்று சொல்கிறீர்கள், நான் சொல்வதை கேளுங்கள். உலகத்திலேயே எனக்கு மிக விருப்பமானவரிடமிருந்து நான் வந்திருக்கிறேன். நீங்கள் உங்களது செயல்களால், இந்த யூதர்கள் இருக்கிறார்களே உலக மக்களுக்கு மத்தியில் பரவக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கும் காரணமானவர்கள். இன்று இஸ்லாமிய தீவிரவாதம் என்று முஸ்லிம் வாலிபர்கள் மூளை சலவை செய்யப்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் தவறாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டு அவர்கள் சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒரு இழி பெயராக காட்டப்பட்டு அதனால் பெரும் ஒரு தீய பெயரை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த சக்திகளுக்கு பின்னால் யூத சக்திகள் இருக்கின்றது என்பதை வரலாற்று நிகழ்வுகளின் மூலமாகவும் ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வுகளின் மூலமாகவும் நிரூபிக்க முடியும். அன்பானவர்களே, இந்த எத்தனை இயக்கங்களை தீவிரவாதம் என்று தீவிரவாத இயக்கங்கள் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த தீவிரவாத இயக்கங்களை உருவாக்கியவர்கள் அந்த யூதர்கள். அவர்களுடைய ஆயுத வியாபாரங்களுக்காகவும் உலகத்திலே மக்களை ஒருவர் ஒருவரின் மீது ஏவிவிட்டு இரு இனத்தாருக்கு மத்தியிலே இரு நாடுகளுக்கு மத்தியிலே சண்டையை மூட்டிவிட்டு அதனால் லாபம் அடையக்கூடியவர்கள் இந்த யூதர்கள். ஏன் முஹம்மது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அவர்கள் குடிபெயர்ந்த போது யூதர்களுடைய இரண்டு குடும்பத்தார்கள் இருந்தார்கள், பனு கைனுகா, பனு நதீர், பனு குறைதா, இப்படி மூன்று விதமான குடும்பத்தார்கள் இருந்தார்கள். அங்கே மதீனாவில் பூர்வ குடிமக்களாக அவுஸ் ஹஜ்ரத் என்ற அரபு மக்கள் இருந்தார்கள். ஒரே தகப்பனிலிருந்து பிறந்த இரண்டு வம்சங்கள் இவர்கள். ஆனால் அந்த யூதர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? அவுஸ் ஹஜ்ரத் என்ற இந்த இரண்டு சமூகத்தாரையும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்து இரண்டு குலங்களாக உருவான அந்த அரபு மக்களை ஒருவருக்கு எதிரியாக ஒருவரை மூட்டிவிட்டு இருவருக்கும் ஆயுதங்களை கொடுத்து சண்டை ஏற்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய லாபத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் மதீனா நகரிலிருந்து அவர்கள் நாடு கடத்தப்பட்டு கைபருக்கு கொண்டு போய் விடப்பட்டார்கள். அங்கே அப்துல்லா இப்னு ரவாஹா சொல்கிறார்கள், யூதர்களே உலகத்திலேயே பிரியமான மனிதர் முஹம்மதிடமிருந்து நான் வந்திருக்கிறேன், உங்களை விட எனக்கு குரங்குகளும் பன்றிகளும் வெறுப்பானதல்ல, அதைவிட நீங்கள் எனக்கு வெறுப்பானவர்கள். ஏன்? அவர்களுடைய செயல் அப்படி. செயலால் வெறுத்தார்கள், இனத்தின் காரணமாக அல்ல, மொழியின் காரணமாக அல்ல, அவர்கள் யூத இனம் என்பதால் அல்ல, அவர்களுடைய செயல் அப்படி இருந்தது. அன்பானவர்களே, அடுத்த வார்த்தையை சொல்கிறார்கள் கேளுங்கள், உலகத்தில் மிக விருப்பமானவரிடமிருந்து வந்திருக்கிறேன், உலகத்திலேயே எனக்கு மிக வெறுப்பானவர்களாகிய உங்களிடம் வந்திருக்கிறேன், ஆனால் அந்த முஹம்மதின் மீது நான் வைத்திருக்கின்ற விருப்பமும் உங்கள் மீது நான் வைத்திருக்கின்ற வெறுப்பும் என்னை அநியாயமாக நடந்து கொள்ள தூண்டாது. அந்த முஹம்மதின் மீது நான் வைத்திருக்கின்ற விருப்பமோ உங்கள் மீது நான் வைத்திருக்கின்ற வெறுப்போ உங்களுக்கு அநியாயம் செய்ய என்னை தூண்டாது. எனவே எது சத்தியமோ, எது விளைச்சலோ, எது உண்மையான அளவோ அதைத்தான் நான் கணக்கெடுப்பேனே தவிர, நீங்கள் கொடுக்கின்ற இந்த லஞ்சத்துக்காக நான் எடுக்கின்ற கணக்கின் அளவை குறைக்க மாட்டேன், அல்லது முகம்மது எனக்கு வேண்டியவர், அவருடைய அரசாங்கத்திற்கு வரியை அதிகமாக வசூலிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய உண்மையான அளவை விட அளவை கூட்டியும் நான் எழுத மாட்டேன், உங்களுக்குள்ள அந்த வரியை விட அதிகமான வரியையும் வாங்க மாட்டேன், எந்த அளவோ அதை விட குறைத்தும் வாங்க மாட்டேன், நீதத்தின்படி நான் நடப்பேன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்று நமக்கு தேவை, இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு தேவை. இங்கே பாருங்கள், இந்த இடத்தில் மற்றும் ஒரு சம்பவத்தை நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பாசறையில், அவர்களுடைய அந்த கல்வி கூடத்திலே ஒழுக்கத்தை, ஞானத்தை, பயிற்சியை பெற்ற அடுத்து அவர்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆளுநர்கள், ஆட்சியாளர்கள், அவர்களிலே இரண்டாவது ஹலீஃபா ஆட்சியாளராகிய உமர், உலக வரலாற்றிலே நீதத்தை பற்றி யார் பேசினாலும் உமரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன், நம் நாட்டின் தேச தந்தை என்று போற்றப்படக்கூடிய காந்திஜி அவர்கள் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு மன்னராட்சி வர வேண்டும் என்றால் அது உமருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உமருடைய நீதத்தின் ஆட்சி இந்தியாவிலே வர வேண்டும், அப்போதுதான் இந்தியர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அதன் காரணமாகவே அவர்கள் சுடப்பட்டார்கள். அன்பானவர்களே, உமர் அவர்களுடைய காலத்திலே ஒரு பிரச்சனை. உமர் அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள், இன்றைய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கிருந்து ஏறக்குறைய 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எகிப்து நாடு கெய்ரோ நகரம், அங்கே உமருடைய கவர்னராக அம்ர் இப்னு ஆஸ் என்ற ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார், நபித்தோழர். அந்த எகிப்திலிருந்து ஒரு சாதாரண பாமர மனிதன் அவன் பயணம் செய்து மதீனாவிற்கு வருகிறான். நான் ஹலீஃபாவை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறான். பாருங்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய கலீஃபா, மிகப்பெரிய ஆட்சியாளர், அவருடைய பெயரை கேட்டால் பாரசீகர்களும் ரோமர்களும் நடுங்கி விடுவார்கள். நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறான். எங்கே சந்திப்பது? அவரை பள்ளிவாசலிலே சந்திக்கிறான். அவர்களுக்கு மாளிகைகள் கிடையாது, அவர்களுக்கு அங்கே பாதுகாவலர்கள், செக்யூரிட்டிகள் கிடையாது. தன்னந்தனியாக அவர் அங்கே சந்தித்து சொல்கிறார், ஹலீஃபா உமர் அவர்களே, உங்களுடைய அதிகாரி, எகிப்தின் உங்களது அதிகாரி, ஆளுநர், கவர்னர், அவருடைய மகன் என்னை அடித்து விட்டான், அதற்கு அவர் பழி வாங்க மறுக்கிறார். நான் இப்போது அநியாயம் இணைக்கப்பட்டவனாக, அநீதி இணைக்கப்பட்டவனாக உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன். ஒரு அடி அடித்ததற்கு, யார், எகிப்திலே அடிமையாக இருந்த ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதர் கவர்னரின் மகனால் அடிக்கப்பட்டு விட்டார். ஏதோ அவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை, சம வயதுடையவர்கள், ஒரு போட்டி நடந்தது, அந்த போட்டியிலே ஒரு பிரச்சனை, அடித்து விட்டார். சாதாரண ஒரு அடிதான் அடித்தார். அன்பானவர்களே, இன்று என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு சாதாரண மனிதனுடைய, நான் சில வார்த்தைகளை இங்கு சொல்ல விரும்பவில்லை, இருந்தாலும் அந்த சம்பவத்திற்கு சில சம்பவங்களை நினைவூட்டினால் உங்களுக்கு பொருத்தம் என்பதற்காக சொல்கிறேன். நம்முடைய இந்தியாவிலே இந்த நூற்றாண்டிலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இவர்கள் சொல்லுகின்ற, இஸ்லாம் சொல்லவில்லை, நாங்கள் சொல்லவில்லை, இறைவன் படைத்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதன், பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை, நிறத்தால் ஏற்றத்தாழ்வு இல்லை, மொழியால் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதிலே இஸ்லாம் எந்த விதமான சமரசத்துக்கும் இடையில்லாமல், எந்த விதமான சமரசத்துக்கும் அடியில்லாமல் ஒரே கல் கொள்கையை கொண்டிருக்கிறது. يا ايها الناس انا خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. மக்களே, உங்களை பல இனங்களாக, பல கோத்திரங்களாக, பல சமூகங்களாக நாம் தாம் படைத்தோம். உங்களுடைய தாய் ஒன்றுதான், உங்களுடைய தந்தை ஒன்றுதான். இனத்தால், பிறப்பால், மொழியால், தேசத்தால் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. உங்களிலே கண்ணியமானவர் யார்? இறைவனை பயந்து நல்லவராக வாழ்பவர் தான். ஆகவே பிறப்பால் ஏற்ற தாழ்வு காண்பிப்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அணு அளவு கூட அங்கீகரித்ததில்லை. முகமது நபியினுடைய தோழர்களிலே கருப்பரும் அவருடைய தோழர், அடிமையும் அவருடைய தோழர், குறைஷி குலத்தவரும் அவருடைய தோழர், மிகப்பெரிய அரச பரம்பரையில் உள்ளவர்களும் அவர்களுடைய தோழர். அன்பானவர்களே, அந்த சாதாரண மனிதர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறார், உமரே உங்களுடைய கவர்னருடைய மகன் என்னை அடித்து விட்டார். அப்படியா? அதற்கு அவர் உனக்காக பழி தீர்க்கவில்லையா? அவர் மறுத்து விட்டார். அவருக்கு அரசாங்க கெஸ்ட் ஹவுஸிலே அவரை தங்க வைப்பதற்கு அனுமதி அளிக்கின்றார்கள். உமர் அவர்கள், இவரை தங்க வையுங்கள், கலீஃபாவுக்கு என்று குடிசை வீடு, இங்கே ஏழை சாதாரண குடிமகனுக்கு கெஸ்ட் ஹவுஸிலே தங்க வைக்கப்படுகிறார். கடிதம் எழுதுகிறார்கள், அல்லாவின் அடிமை உமரிடமிருந்து இந்த தபால் எழுதப்படுகிறது, மிஸ்ருடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸுக்கு கடிதம் கிடைத்தவுடன் நீயும் உனது மகனும் புறப்பட்டு வாயும். 4000 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு கவர்னரை, ஒரு சாதாரண அடிமையை 1 அடி அடித்தார் என்பதற்காக கவர்னரின் மகனை வர சொல்லவில்லை, கவர்னரையும் கவர்னருடைய மகனும் சேர்ந்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த கடிதத்தை பார்த்த உடனேயே கவர்னருக்கு கைகாலெல்லாம் நடுங்கி விடுகிறது. இந்த அளவுக்கு ஒரு நம்முடைய ஜனாதிபதி கலீஃபா எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், எந்த விதமான சுகநலங்கள் விசாரிக்காமல் இந்த கடிதம் கிடைத்தவுடன் உடனே புறப்பட்டு வா என்று எழுதியிருக்கிறார்கள் என்றால், கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைக்காகத்தான் கூப்பிட்டிருக்கிறார் என்று மகனை அழைத்துக் கொண்டு அம்ர் இப்னு ஆஸ் வருகிறார்கள். பள்ளியிலே விசாரணை கமிஷன் கூடுகிறது, மஸ்ஜிதிலே விசாரணை கமிஷன் கூடுகிறது. அங்கே மிஸ்ருடைய கவர்னர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய மகன். பிறகு அந்த விருந்தினர் இல்லத்திலிருந்து அந்த மனிதரும் வரவழைக்கப்படுகிறார். கேட்கிறார்கள், இவரை உங்களுக்கு தெரியுமா? ஆம் தெரியும், புரிந்து கொள்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் பிரச்சனை, உன்னுடைய மகன் இவரை அடித்தது உண்மையா? ஆம். அப்போது அங்கே கலீஃபா சொல்கிறார்கள், உன்னுடைய மகன் இவரை அடித்தார், அது உண்மைதானே? அந்த மனிதனை, பாமர மனிதனை அழைத்து சொல்கிறார்கள், முதலில் உன்னுடைய பழி தீர்ப்பை இந்த கவர்னரின் மூலமாக நீ ஆரம்பி, எப்படி அவருடைய மகன் உன்னை அடித்தானோ அதுபோன்று இவரை நீ அடி என்பதா. அப்போது கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ், பெரிய மனிதர், சொல்கிறார், கலீஃபா, என்னுடைய மகன் செய்த குற்றத்திற்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? சொல்கிறார்கள், நீ ஒரு கவர்னர் என்ற அந்த மமதை உன்னுடைய மகனுக்கு நீ கொடுத்த காரணத்தில் தானே இந்த சாதாரண மனிதனின் மீது இவன் அத்துமீறினான். அவனை நீ ஒரு பண்புடையவனாக, மனிதர்களை மதிக்கக்கூடியவனாக வளர்த்திருந்தால் இப்படி சாதாரண மனிதர்களின் மீது அவன் அத்துமீறி இருப்பானா? அவர்களை அடித்திருப்பானா? எனவே உன்னுடைய பிள்ளையை சரியாக வளர்க்காத குற்றத்திற்காக நீ தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், சில நேரங்களிலே எங்களது அடிமைகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு, எங்களுடைய வேலையாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாங்கள் அவர்களை கண்டித்தாலும், அதற்காக நாங்கள் அவர்களை அடித்தாலும், அதற்காகவும் நாங்கள் பழிவாங்கப்படுவோமா? அன்பானவர்களே, உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அம்ரே, மத்தா இஸ்தஅபத்து முன்னாஸ் வகத் வலதத்ஹும் உம்முஹும் அஹ்ராரா, மக்களை அவர்களுடைய தாய்மார்கள் சுதந்திர பிள்ளைகளாக பெற்றெடுத்திருக்க அவர்களை இப்படி அடிமையாக்கி நீங்கள் அடித்துக் கொண்டே இருப்பீர்களா? எண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வரலாற்று வாக்கியங்களை பாருங்கள். இன்று நம்முடைய நாட்டிலே நடந்த சம்பவங்கள் நம்முடைய உள்ளங்களை இரத்தக்காயப்படுத்தவில்லை? ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதன் என்று இவர்கள் சொல்லுகின்றவர்கள் நாம் சொல்லவில்லை. இவன் தன்னுடைய வாகனத்தை, இவர்கள் உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர்களது வாகனத்தை இந்த மனிதனுடைய வாகனம் முந்தி சென்று விட்ட காரணத்தால் அவன் வாகனத்தில் இருந்து இறக்கப்பட்டு அவனுடைய வாகனம் நிறுத்தப்பட்டு கொல்லப்படுகிறான். மனித உயிர் இப்படி ஒன்றா இரண்டா, நூற்றுக்கணக்கான உயிர்கள் ஒரு கவர்னருடைய மகன் சாதாரண மனிதனை அடித்த காரணத்தால் 4000 கிலோமீட்டர்களில் இருந்து அவர் வரவழைக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே பழி தீர்க்கப்படுகின்றார். இங்கே ஒரு சாதாரண மனிதன் அவன் தன்னுடைய தேவைக்காக அவன் அடுத்த வாகனத்திலே யார் செல்கிறார் என்பதையே அறியாமல் அவன் முந்திச் சென்ற காரணத்திற்காக கொல்லப்படுகிறார். இன்னும் எத்தனை எத்தனை காரணங்களுக்காக இன்றைய உலகத்திலே உயிர்கள் கொல்லப்படுகின்றன அன்பானவர்களே. நமது நாட்டில் மட்டுமல்ல, உலக நாடுகளிலே எங்கெல்லாம் அநியாயங்களும் இது போன்ற பாகுபாடுகளும் நடக்கின்றனவோ அங்கே இது போன்ற கொலைகள் கொள்ளைகள் ஏற்பட்டு தீரும். சமீபத்தில் அமெரிக்காவிலே ஒரு கல்லூரியிலே பயங்கர துப்பாக்கிச் சூடு. அந்த மாணவன் எழுதி வைத்திருக்கிறான், அந்த மாணவன் பலரை ஆசிரியர்களை சக மாணவர்களை கொலை செய்த அந்த மாணவன் எழுதி வைத்திருக்கிறான், உங்களது வாயை பிளந்து உங்களது வாயிலே ஒருவன் எச்சு துப்பினால் காலேஜிலே ஈவ்டீசிங் ரேகிங் என்ற பெயரிலும் இனத்தின் காரணமாகவும் அவன் இம்சிக்கப்பட்டு உங்களது வாயிலே எச்சு துப்பப்பட்டால் உங்களது வாயை திறந்து அதிலே குப்பைகள் கொட்டப்பட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும், இதற்காக எனக்கு நீதம் கிடைக்காத காரணத்தால் இந்த செயலை நான் செய்தேன் என்று அவன் தன்னுடைய டைரியிலே எழுதி வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, நீதத்தை பேணுங்கள், நேர்மையை பேணுங்கள். இந்த நீதம் நேர்மையை பேணுவது ஒன்று மட்டும்தான் தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க முடியும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் துளிர்விடக்கூடிய அந்த கோபத்தின் நெருப்பாகிய வெளிப்பாடாகிய ஜுவாலையாகிய தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடியது அரசாங்கம் ஆட்சியாளர்களுடைய நீதம் தான். அன்பானவர்கள், இதை ஒரு பக்கம் நினைவுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இங்கே இருக்கிறோம். அடுத்து அன்பானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நீதமான மார்க்கம் என்று பிறருக்கு சொல்லக்கூடிய அதே நேரத்திலே அந்த நீதத்தை இன்று தீவிரவாதிகளாக பிற சமுதாய மக்களால், நான் முன்பு கூறியதை போன்று யூத மற்ற ஏனைய சமுதாய மக்களால் அல்லது அவர்களுடைய ஆட்சியாளர்களால் அல்லது அவர்களுடைய அரசியல் கட்சிகளால் உருவாக்கப்படுகிறார்களே, அங்கே இவர்கள் நமது மார்க்கத்தின் உண்மையை புரிந்து கொள்ள மறந்துவிட்டார்கள். அன்பானவர்களே, நம்முடைய மார்க்கம் நீதத்தின் மீது, நேர்மையின் மீது, கருணையின் மீது, பாசத்தின் மீது, விட்டுக் கொடுத்தலின் மீது கட்டியமைக்கப்பட்ட மார்க்கம். இங்க பாருங்கள், நம்முடைய அல்லாஹ் யாரை நாம் தொடுகின்றோமோ, யாரை நாம் வணங்குகின்றோமோ, யாரை நாம் அல்லாஹ் என்று அழைக்கிறோமோ, அந்த ரப்பு ரஹ்மத்துடையவன், கருணை உடையவன். கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தன் மீது கருணை அவன் விதியாக்கிக் கொண்டான். வரஹ்மதி வஸ்அத் குல்ல ஷை, என்னுடைய கருணை உலகம் அனைத்தையும் எல்லா பொருட்களையும் வியாபித்திருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அருளுடையவன், ரஹ்மத்துடையவன். தன்னுடைய நபியையும் ரஹ்மத்தாகவே கருணையாகவே இறக்கி வைத்தான். இன்று சிலர் வேண்டுமானால் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் அல்லது விளம்பரத்தை தேடியும் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையில் நீதத்தோடு நேர்மையோடு வரலாற்றுகளை ஆய்வு செய்த நூற்றுக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கானவர்கள் முஹம்மது நபியின் வரலாற்றிலே நீதத்தையும் நேர்மையும் கருணையும் இரக்கத்தையும் பார்த்தவர்கள் கூட்டம் கூட்டமாக அந்த நபியின் மார்க்கத்தில் நுழைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு சென்று விட்டு வெற்றியாளர்களாக திரும்புகிறார்கள். இங்கே மூன்று சம்பவங்களை உங்களுக்கு சொல்கிறேன் சுருக்கமாக. நபித்தோழர்களுடைய ஒரு பெரும் கூட்டம் வீரர்களாக வருகிறார்கள். நீண்ட நேரம் மதிய வேளையிலே பயணித்து களைத்திருக்கிறார்கள். எங்கேயாவது நிழல் கிடைத்தால் ஓய்வெடுக்கலாம் என்று வருகிறார்கள். பார்த்தால் ஆங்காங்கே சில மரங்கள் இருந்தன. இருந்தாலும் அத்தனை மரங்களுடைய நிழல்களும் இருக்கின்ற எல்லோருக்கும் போதுமானதாக இல்லை. இருந்தாலும் இதை விட்டால் வேறு இடம் கிடைக்காது. எனவே அந்த இடத்திலே ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயம். அங்கே பார்த்தால் ஒரு மரத்தின் நிழலின் ஓரத்திலே ஒரு பெண் நாய் தனது குட்டிகளுக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. வீரர்களின் இராணுவத்தின் ஒரு பெரும் கூட்டம் வெற்றி பெற்று திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இளைப்பாற வேண்டும். அந்த இடத்திலே நிழல் இருக்கிறது, கொஞ்சம் தான் இருக்கிறது. அதிலே ஒரு மரத்தின் நிழலிலே ஒரு பெண்ணாய் தனது குட்டிகளுக்கு பால் கொடுத்துக் கொண்டு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக என்ன செய்வார்கள், ஒரு கல் எடுத்து அடிக்காட்டியும் கூட அப்படி தூக்குனாலே போதும், அது குட்டியை காலி பண்ணிட்டு ஓடி போயிடும். இதை தூரத்திலிருந்து கவனித்து விட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார்கள், நில்லுங்கள். அதோ அந்த நாய் தனது குட்டிகளுக்கு பால் கொடுத்துக் கொண்டு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. யாரும் அதற்கு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. நிழல் கிடைத்த இடத்திலே தங்கிக் கொள்ளுங்கள். அதன் அருகில் சென்று அதை மிரட்டியோ அதட்டியோ உசுப்பியோ அது தானாக செல்வதற்கு முன்பதாக உங்களின் தேவைக்காக அதை அதனுடைய இடத்திலிருந்து நீங்கள் கிளப்பக்கூடாது என்று கூறிவிட்டு இதை யாரும் மீறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த நாய் நாயின் குட்டிக்கு பாதுகாப்புக்கு இரண்டு வீரர்களை நிறுத்திவிட்டார்கள். நபியின் இந்த பேச்சை யாராவது தூரத்தில் உள்ள கேட்காமல் அதற்கு தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்பதற்கு அந்த நாய் நாயின் குட்டிக்கு இரண்டு தோழர்களை பாதுகாப்புக்கு நிறுத்திவிட்டார்கள் என்றால் இங்கே முஹம்மது நபியின் அந்த இரக்கத்தை கருணை உள்ளத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு நபியை தீவிரவாதி என்றோ தீவிரவாதத்தை போதிப்பவர் என்று சொன்னால் இதைவிட வரலாற்று கொடுமை என்னவாக இருக்க முடியும்? ஒரு நாய்க்கு கூட அது இருக்கின்ற இடத்திலிருந்து அதை கிளப்புவதை கூட அநியாயம், அத்துமீறல், இரக்கமற்ற தன்மை என்பதை உணர்ந்தவர்கள், உணர்த்தியவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே இடத்திலே இன்னொரு சம்பவம், எல்லாம் தங்கினார்கள் மரத்திலே, அதிலே வாலிபர்களும் இருப்பார்கள், புரிந்தவர்களும் இருப்பார்கள், படை என்று சொன்னார். அங்கே பார்த்தால் ஒரு கூண்டிலே ஒரு பறவையின் குஞ்சு, தோழர்களின் சிலர் நம்ம ஊர்ல கிளி வளர்ப்பாங்க அந்த மாதிரி, அந்த கிளி குஞ்சை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் மதினாவுக்கு எடுத்து சென்று விடலாம் என்று. உணவுக்காக வேண்டி தூரத்தில் சென்றிருந்த அந்த கிளி வந்து பார்த்தால் தன்னுடைய கூண்டிலே கிளி இல்லை. அது அறிந்து கொள்கிறது அங்கு இருக்கின்ற கூட்டத்தில் சிலர் அதனுடைய குஞ்சை எடுத்துக்கொண்டார்கள் என்று. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை நபியாக அனுப்பும் போது உலக படைப்புகளுக்கு அவர் நபி என்பதை உணர்த்துகின்றார். அந்த கிளி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையிலே வட்டமிடுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியுமா இந்த கிளி என் தலையிலே ஏன் வட்டமிடுகிறது என்று? அது என்னிடத்திலே முறையிடுகின்றது. அதனுடைய குஞ்சை யாரோ எடுத்துக்கொண்டார்கள். யார் உங்களிலே எடுத்தது? அதற்கு யார் இந்த வேதனையை கொடுத்தது? அதனுடைய குஞ்சை அதனுடைய கூட்டிலே வைத்து வாருங்கள் என்று. எப்படிப்பட்ட இரக்கம், காருண்யம், ஜீவ காருண்யம் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னொரு சம்பவம், முஹம்மது நபி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எந்த இடத்திற்கு போருக்கு சென்றார்களோ அந்த இடத்திலிருந்து எதிரி ஒருவர் உருவிய வாளோடு இல்லை, அதாவது இவர்களை பின்தொடர்ந்து தூரமாக மறைந்து வந்து கொண்டே இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாளை அங்கே தொங்க விட்டு விட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். வந்தவர் அந்த வாளை எடுத்து உருவிக்கொண்டார். வாளின் கூர்மை நேராக நபியின் அந்த தொண்டைக்குடிக்கு நேராக குறிபார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படியே காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாக அப்படியே கண் விழித்து பார்க்கிறார்கள். பார்த்தால் உருவிய வாளோடு ஒரு மனிதர் கோப பார்வையோடு அந்த தீப்பறிகின்ற அந்த கோப கணலோடு அப்படியே தன்னை குறிபார்த்து நின்று கொண்டிருக்கிறார். அப்போது அந்த மனிதர் கேட்கிறார், முஹம்மதே, எங்களை இப்படி போரிலே சந்தித்து தோல்வி கொடுத்து விட்டு வந்தீரே, இப்போது சொல்லுங்கள் உங்களை யார் பாதுகாப்பார்? அல்லாஹ்வுடைய தூதர் நிரபராதியாக இருக்கிறார்கள், கையில எதுவுமே இல்லை. அவருடைய கையிலே உருவப்பட்ட வாள், கூர்மையான சுனையான வாள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பொறுமையாக சொன்னார்கள், என்னை என் இறைவன் பாதுகாப்பான், என்னை என் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று மிக அமைதியாக சொல்கிறார்கள். அந்த நபியின் தூய நாவினால் வந்த அந்த வார்த்தை, அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை, அந்த எதிரியின் உள்ளத்திலே திகிலை, பயத்தை, ஒரு திடுக்கத்தை, அவனது கை கால்களிலே நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. வாளை கீழே போட்டு விடுகிறான். முஹம்மது நபி அவர்கள் அந்த வாளை தன் கையிலே எடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், இப்போது சொல், மையம் நஅகம் இன்னி, உன்னை என்னிடமிருந்து இப்போது யார் பாதுகாப்பார்? கேள்வியை பார்த்தீர்களா? அந்த மனிதன் நடுங்கிக் கொண்டு சொல்கிறான், முகம்மதே, நீங்கள் என்னை கொலை செய்தால் அந்த தண்டனைக்கு நான் தகுதியானவன் தான். ஏனென்றால் உங்களை கொல்வதற்காக நான் வாளேந்தி விட்டேன். நீங்கள் என்னை மன்னித்தால் நீங்கள் ஒரு நல்ல மனிதனை மன்னிக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக தலைவர்களோ படை தளபதிகளோ நடந்து கொள்ளுகின்ற விதத்தில் நடக்கவில்லை. அந்த தோழரை, அந்த மனிதரை அழைத்தார்கள், மன்னித்தார்கள். மன்னித்தது மட்டுமல்ல, தங்களிடம் இருந்த அந்த போர் செல்வங்களில் இருந்து ஒரு பெரும் செல்வத்தை அந்த மனிதனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து சென்று வா என்று அனுப்பி வைக்கிறார்கள். அன்பானவர்களே, இங்கே கவனித்து பாருங்கள், எத்தனை இரக்கம், எத்தனை கருணை. கொலை செய்த வந்தவனை மன்னித்தது மட்டுமல்ல, அவனுக்கு கொடை கொடுத்து, அவனுக்கு அன்பளிப்பு கொடுத்து, கண்ணியப்படுத்தி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த மனிதன் சென்றவன் சொன்னான், மக்களே, நான் முஹம்மதிடமிருந்து வருகிறேன். அவர் ஒரு மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிறார், மன்னிப்பின் மார்க்கம். அவர் தர்மம் கொடுக்கின்றார், நஷ்டத்தை, வறுமையை, பஞ்சத்தை பயப்படாமல் நஷ்டம் கொடுக்கிறார். வாருங்கள், நாம் எல்லாம் சேர்ந்து முஸ்லீமாகி விடலாம் என்று. அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை. நாம் பாதிக்கப்பட்டாலும் நம்முடைய பாதிப்பை வெளிப்படுத்துவதற்கு, நாம் பழிவாங்குகின்ற உணர்வுக்கு தூண்டப்பட முடியாது, தூண்டப்படக்கூடாது. அப்படி யார் நம்மை தூண்டுகிறார்களோ அவர்கள் நம்மை தவறான பாதைக்கு அழைக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மிகப்பெரிய அடிப்படை, அல்லாஹ்வுடைய தீனுடைய மிகப்பெரிய அடிப்படை, உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், உயிர்களுடைய கண்ணியம். முந்தைய சமுதாயத்திலே அவர்கள் எப்படி இருந்தால், ஒரு சுதந்திரமானவர் கொன்றுவிட்டால் அவரை மன்னித்து விடுவார்கள், அடிமை கொன்றுவிட்டால் பழி வாங்கி விடுவார்கள். உயர்ந்த குடும்பத்திலே உள்ளவர் கொன்றால் அவனை மன்னித்து விடுவார்கள். ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்த ஒருவன் என்று சொல்கிறார்களோ, தாழ்த்தப்பட்டவர்கள், அப்படி குடும்பத்திலே பிறந்த ஒருவன் கொலை குற்றத்தை செய்துவிட்டால் உடனே பழி வாங்கி விடுவார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இதை அடியோடு தரைமட்டமாக்கியது. குதிப அலைக்குமுல் கிஸாஸ் அல் ஹுர்ரு பில் ஹுர் வல் அப்து பில் அப்து வல் உன்சா பில் உன்சா. கொன்றவனை கொல்ல வேண்டும். சுதந்திரமானவன் கொன்றால் என்ன, அடிமை கொன்றால் என்ன, ஆண் கொண்டால் என்ன, பெண் கொண்டால் என்ன, பாகுபாடு இல்லாமல் நீதம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஒரு உயிரை கொள்வது சாதாரணமானதல்ல. அல்லாஹு தஆலா ஒரு உயிரை கொள்வதை பயங்கரமான குற்றமாக, பயங்கரமான பாவமாக ஆக்கி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், ஒரு உயிரை கொள்வது ஒரு உயிரை அநியாயமாக, ஒரு உயிரை, ஒரு மனித உயிரை, அவர் முஸ்லிமோ காஃபிரோ என்றல்ல, ஒரு மனித உயிரை பறிப்பது, கொலை செய்வது, அதற்குரிய அதிகாரமும், அவர் அந்த குற்றத்தை யார் பழிவாங்க வேண்டும் என்று அதற்கு அதிகாரம் இருக்கிறது, அரசாங்கம். இரண்டாவது, யார் கொல்லப்படுகிறாரோ அவர் தான் கொல்லப்படுவதற்குரிய குற்றத்தை செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு உயிரை கொலை செய்வது, அல்லாஹ் சொல்கிறான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகன்னமா கத்தல الناس ஜமீஆ, அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொன்றவனை போல. ஒமன் அஹ்யாஹா ஃபகன்னமா அஹ்யா الناس ஜமீஆ, ஒரு உயிரை வாழ வைப்பது உலக மக்களை எல்லாம் வாழ வைப்பது. மாணவர்களே, உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கத்திலே அப்பாவிகளின் உயிர்களை வாங்குவது மார்க்கமாக, இறை பொருத்தமாக எப்படி ஆகும்? ஒரு முஸ்லிம் கல்விமானால், கல்வி போதிக்கப்பட்டிருந்தால் அவன் அப்படி செய்ய மாட்டான், செய்திருக்க மாட்டான். அந்த மாதிரியான செயல்களுக்கு செல்பவர்கள், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். ஆகவே அந்த செயல்களால் இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் என்று சொல்வதோ, முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு வெளியேறிய ஒருவனை முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று சொல்வதோ மிகப்பெரிய அநியாயம் அன்பானவர்களே. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், வலா தக்துலு நஃப்ஸ் அல்லதி ஹர்ரம அல்லாஹ், உயிர்களை அல்லாஹ் புனிதமாக்கி வைத்திருக்கிறான். மனித உயிர்களை அல்லாஹ் புனிதமாக்கி வைத்திருக்கிறான், அந்த உயிர்களை கொண்டாதீர்கள், இது அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம். அன்பானவர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8ஆம் ஆண்டு ஹிஜ்ரா செய்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த 8வது ஆண்டு மக்காவிற்குள் நுழைகிறார்கள். மக்காவில் இருந்தவர்கள் யார்? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கொடூர இறை நிராகரிப்பாளர்கள். இந்த நபியையும் இந்த நபியோடு ஈமானை ஏற்றுக்கொண்ட ஏழைகள் அப்பாவிகளை நாளுக்கு நாள் இம்சை செய்து கொண்டிருந்தவர்கள், துவம்சம் செய்து கொண்டிருந்தவர்கள், பலரை கொன்றவர்கள். மதீனாவில் சென்றதற்கு பிறகு கூட இவர்களை நிம்மதியாக இருக்க விடாமல் பல போர்களை தொடுத்து இவர்களுடைய பொருளாதாரம் குடும்பம் அனைத்தையும் சீரழித்தவர்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அதே மக்காவிற்குள் வாளேந்தியவர்களாக வெற்றி வாகை சூடியவர்களாக நுழைகிறார்கள். அப்போது பேசப்படுகிறது, இன்று எத்தனை தலைகள் உருளுமோ, எத்தனை பெண்களின் கற்பு பறிக்கப்படுமோ, யார் யார் கொல்லப்படுவார்களோ. முஹம்மது நபி சொல்கிறார்கள், உங்கள் எல்லோரையும் நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதாக. அப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்கள், தனக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களை புறக்கணித்து அவர்களுக்கு நல்வழி சொல்ல வேண்டும் என்ற மார்க்கத்திலே குற்றமே இல்லாதவர்களை கொலை செய்வது எப்படி மார்க்கமாக ஆக முடியும்? அதை செய்பவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? இறைவனுக்காக அவன் செய்தேன் என்று எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கத்தல முஆஹதன், யார் நாம் ஒப்பந்தம் செய்து கொண்டவர்களை அல்லது நம்மிடம் ஒப்பந்தம் செய்து வாழ்பவர்களை நம்மோடு சமமாக வாழக்கூடியவர்களை கொல்லுகிறானோ, அவன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டான், சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டான். அன்பானவர்களே, இப்படி இருக்கின்ற நிலையிலே என்ன நடக்கிறது? குற்றமே அறியாமல் எதையுமே தெரியாமல் அப்பாவிகளாக இருக்கக்கூடிய மக்களை கொன்று தீர்ப்பதை வீரம் என்று எந்த வீரன் சொல்லுவார்? அல்லது இதை மார்க்கம் என்று மார்க்கத்தை படித்தவர்கள் யார் சொல்வார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு பொறுமையை போதிக்கிறது, சகிப்புத்தன்மையை போதிக்கிறது, மன்னிப்பை போதிக்கிறது, விட்டுக் கொடுத்தலை போதிக்கிறது. ஒருத்தருக்கொருவர் பரஸ்பர உரிமைகளை விட்டுக் கொடுத்து அன்போடு மரியாதையாக கண்ணியமாக வாழ்வதை போதிக்கிறது. அன்பானவர்களே, இந்த இடத்திலே இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஒன்று, நம்முடைய வாலிபர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள். அவர்களை உண்மையான நல்ல கற்றறிந்த மார்க்க அறிஞர்களோடு தொடர்பு படுத்தி இஸ்லாமின் உண்மையான வழிகாட்டுதல்களை அவர்களை பயில வையுங்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இரண்டாவது, உங்களை சுற்றி வாழக்கூடிய சமுதாய மக்களோடு அன்போடு பரஸ்பர உணர்வோடு விட்டுக் கொடுத்து அவர்களுக்குரிய ஹக்குகளை கொடுத்து. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அண்டை வீட்டிலே உள்ளவர் உங்களது மார்க்கத்தை சேராதவராக இருந்தாலும் அவருக்குரிய ஹக்கை கொடுங்கள் என்று. இப்படிப்பட்ட உரிமைகளை கொடுத்து, அவர்களுக்குரிய உதவிகளை ஒத்தாசைகளை கொடுத்து வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்வதோடு நம்முடைய வளரும் தலைமுறையை கற்றுக் கொடுக்க வேண்டும். நபித்தோழர்களே, ஒருவர் பாருங்கள், அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டிலே ஆடு அறுத்து சமைத்தால் முதல் முதலாக அவர் சொல்வது என்ன தெரியுமா? இந்த ஆட்டின் இறைச்சியையும் நாம் சமைத்த இந்த சமையல் உணவையும் நம்முடைய பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய யகூதிக்கு கொடுத்துவார்கள், பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய யகூதிக்கு கொடுத்துவார்கள். ஒரு நேரத்திலே அந்த யகூதி அவருடைய வீட்டை விற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆகிவிடுகிற ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறார். அந்த யகூதி தன்னுடைய வீட்டை விற்க வேண்டிய ஒரு வறுமை ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார். அப்போது தன்னுடைய வீட்டுக்கு பன்மடங்கு விலை சொல்கிறார். வந்தவர்கள் கேட்டார்கள், ஏப்பா உன் வீட்டுக்கு அவ்வளவு விலை இல்லையப்பா, இது ஒரு சாதாரண வீடு, சாதாரண ஒரு இடம், இதுக்கு இவ்வளவு விலை சொல்றியே. அந்த யகூதி சொன்னார், நீங்கள் சொல்வது சரிதான், நீங்கள் சொல்வது சரிதான், நான் சொல்வதிலே பத்தில் ஒன்றுதான் என் வீட்டுக்குள்ள விலை. பத்தில் 10 ரூபாய் என்றால் 1 ரூபாய் தான் என் வீட்டுக்குள்ள விலை, பாக்கி 9 ரூபாய் என்னுடைய அண்டை வீட்டுக்காருக்காக நான் வாங்குகிறேன். நீ இந்த வீட்டை வாங்குவதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அண்டை வீட்டாரை பெறப்போகிறாய் அல்லவா, அதற்கு குட்வில்லாக நான் வாங்குகிறேன் என்று சொன்னான். அன்பானவர்களே, அத்தகைய பண்பாடுகளை, நல்லொழுக்கங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் உங்களது குணங்களை காட்டுங்கள் அவர்களுக்கு, உங்களது உதவி ஒத்தாசிகளை காட்டுங்கள். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட உதவி ஒத்தாசிகளை நாம் கடந்து வந்த சமகாலங்களிலே, தற்கால சூழ்நிலைகளிலே ஏற்பட்ட பலவிதமான சோதனை காலங்களிலே சென்னை நகர மக்களும் நமது தமிழ்நாட்டு மக்களும் கண்டார்கள், பார்த்தார்கள், உணர்ந்தார்கள். இது போன்ற நல்ல உணர்வுகளை நாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்து நமக்கு எதிராக சதி செய்பவர்கள் என்பதை அவர்களே புரிந்து அதற்கு பதில் சொல்லக்கூடிய காலம் வெகு தூரம் இல்லை. அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டியது மார்க்கத்தை கற்க வேண்டியது, ஒழுக்கத்தை கற்க வேண்டியது, அதை நம்முடைய வளரும் தலைமுறைகளுக்கு போதித்து அப்படிப்பட்ட பயிற்சி உள்ள நல்லொழுக்கம் உள்ள சமுதாயத்தை உருவாக்குவது. அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு நர்பாக்கியத்தை தருவானாக. நமக்கு மத்தியிலே நல்ல புரிந்துணர்வை, அன்பை, ஒரு பரஸ்பர ஒற்றுமையை தருவானாக. நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காழ்ப்புணர்ச்சிகள், கோபங்கள், பொறாமைகள், கெட்ட சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் நம்முடைய எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒருவரை ஒருவருக்கு பாதுகாவலராக, துணை நிற்பவராக, அன்பு பரஸ்பர உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சுத்தமான உள்ளமுள்ளவர்களாக, நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.